நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
நேர்களே, இன்னைக்கு நம்ம நிலையத்துக்கு ஒரு விவசாயி ஒருத்தர் வந்திருக்காரு. இவர் வந்து தன்னுடைய அனுபவங்கள் என்னன்னு சொல்ல போறாரு. இவர்கிட்ட வந்து கருவேப்பிலை சாகுபடி பத்தி தெரிஞ்சுக்க போறோம். கருவேப்பிலை சாகுபடி செய்யற இந்த உழவரை நம்ம சந்திப்போமா? வணக்கம் சார்.
வணக்கங்க. நான் வந்து காரமடை பக்கத்துல மங்களகரப்புதூர் கிராமத்தை சேர்ந்த விவசாயி தியாகராஜனுங்க. நாங்க வந்து ஒரு 10-15 வருஷத்துக்கு மேலேயே நாங்க வந்து கருவேப்பிலை விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். இதில் வந்து பர் இயருக்கு வந்து 4 சீசன் வந்து நம்ம அதை அறுவடை பண்ணுறோம். இந்த 4 சீசனில் வந்து ஒரு 2 சீசனில் வந்து ஓரளவுக்கு நல்ல ரேட்டு கிடைக்குது. கிலோ வந்து பர் கேஜி 30-35 வரைக்கும் போகுதுங்க. அப்புறம் மீதி 2 சீசன் வந்து கிலோ 5 ரூபா வரைக்கும் லோக்கல் மார்க்கெட்லேயே வந்து எடுத்துக்கிறாங்க. மார்க்கெட்டிங் பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. கொஞ்சம் குறைஞ்ச விலையில் போயிட்டு இருக்கும்போது நாங்கள் அதுக்குள்ளே ஊடுபயிராக வந்து உளுந்து, பாசிப்பருப்பு, எள்ளு இந்த மாதிரி பயிர்களை வந்து நம்ம போட்டுக்கிறதுனால வருமானத்தை வந்து எந்த விதமான பிரச்சனையும் கிடையாதுங்க. உரம் வந்து இயற்கை உரமே போட்டுக்கலாம், அதில் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. ஃபெர்டிலைசர் போட்டாகணுங்கிற அவசியம்லாம் இல்லை. பட் பூச்சி தாக்குதலுக்கு தவிர்க்க முடியாத சில நேரங்களில் கெமிக்கல்ஸை நம்ம அப்ளை பண்ணுறோம். அது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு இயற்கை முறையில் பூச்சி விரட்டுறதுக்கான வழிமுறைகளை நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ அதுவும் ஓரளவுக்கு சக்ஸஸாக வந்துட்டுருக்கு. நீர்ப்பாசனத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 நாளைக்கு ஒரு தடவை நீர் பாசனம் பண்ணால் போதுமானது. சமயத்தில் 1 மாதம் கூட நம்ம விட்டுக்கலாம். அதனால் நீர் குறைவான கோவை மாவட்டத்துக்கு கருவேப்பிலை ஏற்ற பயிர். ரெண்டாவது, ஆள்குழி வந்து ரொம்ப குறைவு கருவேப்பிலைக்கு. மற்ற பயிர் மாதிரியெல்லாம் வந்து நிறைய ஆள்குழி வந்து நிறைய ஆகுது, பட் இது வந்து கருவேப்பிலைக்கு வந்து ஆள்குழி வந்து ரொம்ப குறைவு. மூணாவது, நமக்கு மார்க்கெட்டிங் வந்து லோக்கல்லேயே வந்து அவங்களே வந்து அறுத்து எடுத்துகிட்டு போய்க்கிறாங்க. அதனால் மார்க்கெட்டிங்லேயும் எங்களுக்கு எந்த சிரமமும் இல்லை. பராமரிப்பு வந்து ரொம்ப சுலபம். ஒரு தடவை இடையில உழுதல்லாம் அல்லது களை வெட்டுறது அந்த மாதிரி பண்ணிட்டோம்னா பராமரிப்பு செலவு மற்ற பயிர்களை கம்பேர் பண்ணும்போது கருவேப்பிலை ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஆள் குறைவு இருக்கிற கோவை மாவட்டத்துக்கு விவசாயத்துக்கு கருவேப்பிலை ரொம்ப நல்லா இருக்குது.
ஊடு பயிரா வந்து, அதாவது அந்த விலை வீழ்ச்சி காலத்துல ஊடு பயிரா மற்ற பாசிப்பருப்போ உளுந்தோ ஏதோ ஒன்று போடுவேன்னு சொல்றீங்க. ஊடு பயிர் போடணும் அப்படின்னாக்கா நீங்க நல்லா இடைவெளி கொடுத்து இந்த கருவேப்பிலை கன்றுகளை நட்டுக்கணும் இல்லைங்களா? எந்த அளவுக்கு இடைவெளி கொடுத்துருக்கீங்க?
இடைவெளி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2.5 அடிக்கு 2.5 அடி இடைவெளி தான் நார்மலாக எல்லாருமே நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு இப்போ அது மாதிரி தான் இருக்குது. அதுக்குள்ளேயே ஊடு பயிர் வந்து உளுந்து பாசிப்பருப்பில் வைக்கும்போது நல்லாவே வருதுங்க. பட் அந்த உளுந்து வந்து நார்மலாக மற்ற இடத்துல விதைக்கிற மாதிரி இல்லாமல் இதில் கொஞ்சம் குறைவாக விதைக்கணும். இப்போ மற்ற இடத்துல வந்து ஏக்கராக்கு வந்து மினிமம் 6 கிலோ விதைக்கணும். இப்போ அந்த இடத்துல நமக்கு இது ஊடு பயிரை பண்ணும்போது நம்ம 4 கிலோ விதைச்சா போதுமானது. அப்போ தான் ஊடு பயிர் நல்லாயிருக்கும். அதாவது மேக்ஸிமம் 4 கிலோ. 3 கிலோ வச்சோம்னா நமக்கு ஊடு பயிரும் நல்லா இருக்கும், கருவேப்பிலையும் நல்லா இருக்கும். அதாவது கம்மி விலையில வைக்கும்போது, கருவேப்பிலை வைக்கும்போது நம்ம ஊடு பயிரை வச்சோம்னா நமக்கு வருமானத்துக்கு எந்த குறைச்சலும் இருக்காதுங்க.
சரிங்க. அதாவது அந்த 2.5 அடி இடைவெளியில தான் எல்லாருமே வைக்கிறது வழக்கம் அப்படின்னு சொல்றீங்களே, அப்போ வந்து இடையில ஒரு உழவு ஓட்டிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க, அதெல்லாம் எப்படி சாத்தியம்ங்க?
முதல்ல உழவு போட்டுட்டு கருவேப்பிலை வெட்டினதுமே உழுகும் போதே நம்ம விதைச்சுதான் உழுவோம். அப்போ அந்த 3 மாசத்துல உளுந்தும் வந்துடும். 3 மாசத்துல உளுந்தும் வந்துடும், கருவேப்பிலையும் ரெடி ஆயிடும். சேம் டைம்ல ரெடி ஆயிடும். நாம உளுந்த பறிச்சுக்கிட்டு கருவேப்பிலையை அப்படியே வெட்டிக்கலாம். அதனால ரெண்டுமே அட் அ டைத்தில் 3 மாசம் ரெண்டுமே ஈக்குவலான டைமில் வந்துடும் அப்படிங்கிறதுனால நமக்கு அந்த அப்புறம் எடுத்துட்டு அப்புறம் மறுபடியும் உழுதுக்கலாம். அப்படி ஏதாவது வேணும்னா இடையில வந்து லேடிஸை வச்சு சிம்பிளாக அந்த களை எடுத்துக்கலாம். அவர் ஒன்றும் இடையில பிரச்சனை இல்லை. பட் அந்த அளவுக்கு புல் வந்து அதிகமாக வராமல் நம்ம முதலே கரெக்ட் பண்ணி வச்சுருந்தோம்னா நமக்கு களை நிர்வாகம் பெரிய பிரச்சனை எதுவும் இருக்கிறது இல்லைங்க மேடம். இதில் இன்னொரு ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, விலைக்காக மட்டும் இல்லை, உளுந்து போடும்போது உளுந்து கடலை இதெல்லாம் போடும்போது வேர் முடிச்சுகள் அந்த நைட்ரேட் வந்து சேகரிக்கிறதுனால அந்த மீதி 3 சீசன்லேயும் நமக்கு கருவேப்பிலை நல்ல உரமே போடாமல் நமக்கு நல்லா வருது. அந்த வேர் முடிச்சில் நைட்ரேட் தங்குறதுனால நமக்கு அது உளுந்து கடலை பாசிப்பருப்பு இதெல்லாம் போடுறதுனால நமக்கு வேர் முடிச்சில் நைட்ரேட் இருக்கிறதுனால நல்ல வளர்ச்சி, கருவேப்பிலையும் நல்ல வளர்ச்சி கிடைக்குது, உளுந்தும் நல்ல வளர்ச்சி கிடைக்குது, மண் வளமும் நல்லா பாதுகாக்கப்படுதுங்க.
சரிங்க. இப்போ கருவேப்பிலை அப்படிங்கும்போது அப்பப்போ ஒடிச்சு கொடுத்துருவீங்க நீங்கள் வியாபாரிகள்கிட்ட, அப்போ எந்த அளவுக்கு அதை வந்து அந்த செடி கவாத்து பண்றது அப்படின்னு சொல்றாங்க, இல்லாட்டி வருஷத்துக்கு ஒரு தடவை அதை வந்து மெயின்டைன் பண்றதுக்கு என்ன மாதிரி நீங்க நடவடிக்கைகள் எடுப்பீங்க?
ஒரு 3 வருஷத்துக்கு ஒருக்கா நாங்கள் செடியை வந்து வேறு கிட்ட வரைக்கும் அந்த பூமி மட்டத்துக்கு கட் பண்ணி விட்டுருவோம். 3 மாசத்துக்கு ஒருக்கா இருக்கிறது வந்து வியாபாரிகளை அறுத்துப்பாங்க. இந்த கவாத்து பண்றதுங்கிற மாதிரி தரையோட நம்ம வெட்டி விட்டுருவோம். அது வந்து ஒரு 3 வருஷம் அல்லது சிலர் 5 வருஷம் வரைக்கும் வச்சுட்டு கவாத்து பண்ணி விட்டுருவாங்க. அப்போ வளர்ச்சி கொஞ்சம் நல்லாவே கிடைக்கும். ஆனால் தேவையில்லாத கிளைகள் எல்லாம் வந்து வெட்டி எடுத்துறதால பூமியிலேருந்து நல்ல வளர்ச்சி கிடைக்கும்.
சரிங்க. அந்த மாதிரி கருவேப்பிலை எவ்வளோ வருஷம் வரைக்கும் வச்சிருக்கலாம்?
ஒரு 15 வருஷம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க. 10 வருஷத்துக்கு ஒருக்கா வந்து எடுத்துட்டு மறுபடியும் புதுசாக ஒரு இடையில ஒரு 2 வேற ஒரு தனி வெள்ளாமே பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி நம்ம கருவேப்பிலையே பண்ணிக்கலாம். ஒரு 10 வருஷம் வந்து நார்மலா பண்ணிக்கலாங்க மேடம்.
இப்ப புதுசா கருவேப்பிலை போடுறீங்க அப்படின்னாக்க எப்படி போடுவீங்க?
கருவேப்பிலை பழம் வந்து எங்க தோட்டத்திலேயே இருக்குங்க. அந்த பழத்துல இருந்து அந்த விதையை மட்டும் தனியா எடுத்து கொஞ்சம் நிழல்ல உலர்த்தி பேக்கெட்டில் அந்த பாலித்தீன் பேக்கெட்டில் மண் இந்த எருவு போட்டு அதுக்குள்ளே வந்து இந்த விதையை வச்சு தண்ணி ஊற்றிட்டே இருந்தோம்னா செடி நடுற அளவுக்கு ஒரு சிலர் வந்து ஒரு 1.5 அடி செடி வளர்ந்ததுமே எடுத்து நடுவாங்க. ஒரு சிலர் 10 சென்டிமீட்டர் அளவுக்கு செடி வந்ததுமே எடுத்து நடுவாங்க. எடுத்து அந்த சீசனில் நமக்கு எந்த சைஸ் வரலாம் இருக்கணுமோ அந்த சைஸில் வளர்ந்ததுமே எடுத்து நம்ம நட்டுக்கலாம். 2.5 அடி இடைவெளியில் கொண்டு போய் நட்டுக்கலாம். பேக்கெட்டை மட்டும் ஓரத்தில் கிழிச்சு விட்டு நம்ம நட்டு தண்ணி பாசினோம்னா செடி முளைச்சிக்கும், நல்ல செடி நல்லா வளர்ச்சி கிடைக்குங்க மேடம். ஏற்கனவே எருவெல்லாம் போட்டுட்டு உழவு ஓட்டிட்டு அப்புறம் அந்த குழி இட்டு அந்த 2.5 அடிக்கு ஒரு இடையில வந்து அந்த குழி மாதிரி கொஞ்சம் பறச்சு விட்டு அதில் வந்து கிடப்பறையில் கொஞ்சம் ஆட்டி குழி மாதிரி பண்ணி அந்த பேக்கெட்டு கிழிச்சு அப்படியே வச்சுட்டா போதுமானது. இதுக்காக தனியாக அந்த 1.5 அடி இதுக்காக நம்ம எந்த உரமும் புதுசாகவும் எதுவும் போட வேண்டிய அவசியம் இல்லைங்க. தண்ணி வந்து நட்டதுமே தண்ணி கட்டினா போதுங்க மேடம். நட்டுனதுமே ஒரு தண்ணி கட்டிட்டோம்னா தலைஞ்சு வந்துக்கும். செடியாக இருக்கிற வரைக்கும் ஒரு 10 நாளைக்கு ஒருக்க வந்து ஈரம் கொஞ்சம் அளவுக்கு வந்து இளம் செடிங்கிறதுனால வேறு சின்னதாக இருக்கும். ஒரு 10 நாளைக்கு ஒருக்க தண்ணி கட்டிட்டு இருக்கணும் மேடம்.
அப்போ ஃபர்ஸ்ட் எப்போ கட் பண்ணலாம்?
ஃபர்ஸ்ட் கட் பண்ணுறதுக்கு வந்து மேடம் ஒரு 8 மந்த்ஸ் ஆகுங்க. அப்புறம் அடுத்து வந்து 3 மந்த்ஸில் வந்துட்டு இருக்குங்க மேடம். ஃபர்ஸ்ட்டு ஒரு சீசன் மட்டும் 8 மாதம் ஆகணும் செடி ஓரளவுக்கு வளரணும்.
இப்போ அந்த அது மாதிரி கட் பண்ணதுக்கு அப்புறம் திருப்பி அடுத்த 3 மாசத்துக்கு
3 மாசத்துல தொடர்ந்து வந்துட்டே இருக்கும்.
கட் பண்றது வந்து ஏதாவது இவ்வளவு ஹைட் விட்டு கட் பண்ணணும் அப்படின்னு?
அது வந்து ஒரு பூமியிலிருந்து ஒரு 1.5 அடி கேப் விட்டு கட் பண்ணணுங்க மேடம். ரொம்ப கீழே இருந்து கட் பண்ணக்கூடாது, இளம் செடிங்கிறதுனால செடி செத்துடும். அதனால ஒரு 1.5 அடி விட்டுட்டு அப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாங்க மேடம்.
நான் 8 மாசத்துல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கட் பண்ணும்போது அந்த செடி எவ்வளவு உயரம் வந்திருக்குங்க?
செடி வந்துங்க மேடம் ஒரு 4 அடி 5 அடி வந்துடுங்க. 4 அடி 5 அடிக்கு வந்துடும். அது வந்தாமல் அப்போ கட் பண்ணிக்கலாங்க. இப்போ ஃபஸ்ட்டு செடி அந்த 8 மாதங்கும் போது செடி வந்து உங்களுக்கு 4 அடி 5 அடிக்கு வந்துடும். அப்போ நம்ம கட் பண்ணும்போது 1.5 அடி விட்டுட்டு கட் பண்ணிக்கிறோம்.
சரி, அதுக்கப்புறம் வந்து இடையில எதுவும் உரம்லாம் கொடுக்க மாட்டீங்க?
தேவைப்பட்ட கொடுக்கலாங்க. இயற்கை உரம் கொடுக்கறது நல்லதுங்க செடிக்கு. செயற்கை உரம் சில நேரங்களில் பாதிக்கும், சில நேரங்களில் சில பூமிகளில் நல்லா கிடைக்கும். ஆனால் உரம் போட வேண்டிய அவசியம் இல்லை. இயற்கை உரம் போட்டாலே சாணம் அது மாதிரி போட்டாலே நல்லா வருதுங்க மேடம்.
சரிங்க, இப்போ உரம் வந்து செயற்கையான உரங்களை போட வேண்டியதில்லை, சில சமயம் பூச்சி மட்டும் வந்துச்சுன்னா சில மருந்துகள் தெளிக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்க. பொதுவாக உங்களுடைய அனுபவத்தில் கருவேப்பிலையில் என்ன மாதிரி பூச்சியோ அல்லது நோயோ ஏற்பட்டிருக்குங்க?
இந்த இலை சுருட்டு புழுன்னு சொல்லிட்டு அதுதான் ஒரே தாக்குதல் வருதுங்க. இந்த 3 சீசனில் இந்த தீபாவளி அந்த ஐப்பசி மாதத்தில் அந்த மார்கழியில் மட்டும் அந்த புள்ளி நோய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாட் டாட்டா வந்து கருப்பு கலரில் டாட் டாட்டா வருது. இந்த அதுதான் கொஞ்சம் பெரிய பிரச்சனையாக பண்ணிட்டு இருக்கு. பட் இலை சுருட்டு புழுக்கு சாதாரணமான மருந்துகளை வந்து கேட்குதுங்க, அதனால எடுத்துருதுங்க மேடம். வேற எந்த நோயும் இல்லை, இந்த 2 நோய் மட்டும்தான் வருதுங்க மேடம். அதுவும் அந்த தீபாவளி சமயத்தில் மட்டும்தான் அந்த புள்ளி நோய் வருதுங்க. மற்ற இந்த 3 சீசனில் வந்து இந்த இலை சுருட்டு புழு மட்டும்தான் வருதுங்க மேடம். அதுக்கு சாதாரண மருந்துகள் அடித்தாலே கேட்குதுங்க.
சரிங்க, இப்போ வந்து கருவேப்பிலை பெரிய பராமரிப்பு ஒன்றும் வேண்டியதில்லை அப்படின்றீங்க. இப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு மகசூல் கிடைக்கும் 1 ஏக்கர்லேருந்து? அதன் மூலமாக எந்த அளவுக்கு வருமானம் கிடைக்கும்?
ஏக்கருக்கு வந்துங்க மேடம் 6 டன் எடுக்கலாங்க மேடம். 2 சீசன் வந்து கிலோ வந்து 30 ரூபாய் 25 ரூபாய்க்கு அவரேஜாக கிடைக்குதுங்க. மீதி 2 சீசன் வந்து 5 ரூபா 2 ரூபாய்க்கு கூட கிடைக்குதுங்க. ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 24 டன் பர் இயர் இருக்குங்க மேடம். 4 சீசனுக்கு வந்து 24 டன் வருதுங்க. 24 டன்னுக்கு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக வந்து நமக்கு கிலோவுக்கு வந்து 30 ரூபா போட்டோம்னா 720,000 கிடைக்குதுங்க. நம்ம இந்த 720,000 கிடைக்குதுன்னா நம்ம வந்து மினிமம் ஒரு 1.5 லட்சம் அந்த 1.5 லட்சம் வந்து நம்ம இடுபொருளாக அந்த உரம் இதுக்கு எல்லாம் போடணும். அதாவது இயற்கை உரம் போடுறது, மருந்து செலவு, நம்ம உழுகிறது, ஆள் கூலி இதெல்லாம் போடும்போது குறைஞ்சபட்சம் 1.5 லட்சம் 2 லட்சமே நீங்கள் கழிச்சிங்கன்னா கூட மிச்சமாக மினிமம் நமக்கு 5 லேக்ஸ் வந்து பர் இயருக்கு வந்து பர் ஏக்கரால் நம்ம கண்டிப்பாக கிடைக்குங்க மேடம். கிடைக்குதுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
சரிங்க, இப்போ நீங்கள் சொல்லும்போது தண்ணி குறைவாக இருக்கிற இந்த ஏரியாவுக்கு வந்து கருவேப்பிலை சரியான பயிர் அப்படின்னு நீங்கள். இப்போ தண்ணி குறைவாக இருக்குன்னா பாசனம்லாம் நீங்கள் எப்படி பண்ணுறீங்க?
பாசனம் மேடம் நிறைய பேர் இப்போ வந்து சொட்டு நீர் பாசனம் தான் போட்டுட்ருக்காங்க. இப்போ நாங்களும் அதுக்காக தான் பண்ணிகிட்ருக்கோம். தண்ணி வந்து ரொம்ப குறைவுங்க. எல்லா பயிரையும் விட ரொம்ப ரொம்ப குறைச்சலான தண்ணி வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பண்ணுற விவசாயத்திலே வந்து மிக குறைவான தண்ணீரில் விவசாயம் பண்ணக்கூடிய ஒரே பயிர் கருவேப்பிலை மட்டும்தாங்க மேடம். இப்போ எங்களுக்கு வந்து வாய்க்கால் மூலிமா தான் கிணத்து பாசனம் தான் பண்ணிட்டுருக்கோங்க மேடம். கிணத்துலேருந்து தண்ணி எடுத்து வாய்க்கால் மூலிமா பம்ப் மூலிமா பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். பட் சொட்டு நீர் பாசனம் நிறைய பேர் பண்ணிட்டுருக்கோம். இப்போ நாங்களும் அதுக்கான முயற்சியில் எடுத்துகிட்ருக்கோம். சொட்டு நீர் பாசனம் தான் போட போகிறோங்க.
சரிங்க, இப்போ கருவேப்பிலை மெயினாக பண்ணிகிட்ருக்கீங்க. அதுக்கு இடையில வந்து இந்த அதாவது வருமானம் குறைவாக கிடைக்கக்கூடிய சமயம் நீங்கள் அதை கணிச்சு கருவேப்பிலைக்கு இடையில உளுந்து பாசி பயிர் அதெல்லாம் போடுவேன்னு சொன்னீங்க. அதை இல்லாமல் வேறு பயிர்கள் ஏதாவது சாகுபடி பண்ணுறீங்களா?
அது இல்லாமல் தண்ணீர் வசதி இருக்கிற இடத்துல அதில் வந்து மாட்டுக்காக சோளம், கடலை அந்த மாதிரி நமக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி எள் கொள்ளு இந்த மாதிரி எல்லா பயிர்களையும் அந்த 1 ஏக்கரில் பண்ணிக்கிறோம். மீதி மானாவாரி நிலங்கும் ஒரு கொஞ்சம் இருக்குது. அதில் வந்து மழை இருக்கிற நேரத்தில் சோளம் அது மாதிரி மாட்டுக்காக நாங்கள் அதை பண்ணிக்கிறோங்க மேடம்.
சரிங்க, இப்போ வந்து மாட்டுக்காக சோளம் போடுவேன் அப்படின்னீங்க, நிறைய மாடுகள் வச்சிருக்கீங்களா?
இல்லை, ரெண்டு தான் இருக்குங்க மேடம். மேற்கொண்டு மறுபடியும் வாங்க போகிறோம். இப்போ ரெண்டு தான் இருக்குதுங்க. ஜெர்சி மாடுங்க மேடம்.
இப்போது ஜெர்சி மாடு அப்படின்னாக்கா நல்லா கறக்கக்கூடிய மாடுகள் தான். எப்படி பால் வந்து விற்பனை பண்ணுறீங்களா?
இல்லை, அது வந்து வியாபாரிகளே வந்து எங்கள் லோன் இடத்துல வந்து வாங்கிட்டு போய்க்கிறாங்க மேடம். ஓரளவுக்கு நல்ல ரேட் கிடைக்கிது, அதில் ஒன்றும் சிரமம் இல்லைங்க. எங்களுக்கு விவசாய கழிவுப் பொருளை தான் யூஸ் பண்ணிக்கிறோம், அதனால் எங்களுக்கு அதுக்காக ஒன்றும் பெரிய செலவு நாங்கள் எதுவும் பண்ணிக்கிறது இல்லை. எங்களுக்கு உளுந்து ஊடு பயிர்லேயும் கிடைக்கிது, நம்ம சோளமானவரையாக விதைச்சிக்கிறோம், அதனால் தீவன பிரச்சனை எங்களுக்கு இருக்கிறது இல்லை. பால் வந்து அவங்களே வந்து வாங்கி வந்து எடுத்துகிட்டு போய்க்கிறாங்க, வியாபாரிகள் வந்து எடுத்துகிட்டு போய்க்கிறாங்க, அதில் எங்களுக்கு லாபம் தான் இருக்குதுங்க, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எருவும் வந்து நம்ம விவசாயத்துக்கே யூஸ் பண்ணிக்கிறோம், உரம் அந்த சாணம் வந்து, அதனால் நமக்கு அதில் எந்த விதமான நஷ்டமும் இல்லை, நம்ம வீட்டுக்கும் பால் கிடச்சிக்குதுங்க.
கேட்டிங்களா விவசாய பெருமக்களே, ஒரு சின்ன விவசாயம் தான் இருந்தாலும் ரெண்டு மாடுகளை வச்சுக்கிட்டு அந்த மாடுகளுக்கு தன்னுடைய தோட்டத்திலிருந்தே தீவனம் எடுத்து கொடுத்து அந்த மாடுகளுடைய கழிவை திருப்பியும் தன்னோட தோட்டத்துக்கு பயன்படுத்தி எந்த இதுவுமே வந்து வெளியிலேருந்து வாங்கி கொண்டு வரதை தவிர்த்துட்டோம்னாலே நமக்கு விவசாயத்தில் செலவு பெருமளவு குறையுது. அதை நல்ல முறையில் பண்ணிட்டு இருக்காரு நம்ம தியாகராஜன். அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிட்டு அவருக்கு நன்றி சொல்லி விடைபெறலாம். வணக்கம்.
வணக்கம்.
நேயர்களே, இதுவரைக்கும் கருவேப்பிலை சாகுபடி பற்றி தனது அனுபவத்தை நம்முடன் பகிர்ந்து கொண்டவர் காரமடை வட்டம் மங்களக்கரை புதூர் எம் கே தியாகராஜன் அவர்கள்.